ஓம் ஈஸ்வரா குருகேவா என்று சொல்லும் வரலாம். உங்கள் உயிரை ஈசனாக மடித்து நீங்கள் எதை எண்ணுகின்றீர்களோ அவை அனைத்தும் உயிர் ஓயென்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நீங்கள் கேட்டது, பார்த்தது, நுகர்ந்தது இவைகள் அனைத்தையும் ஓயின்றி இயக்கி இம் என்று உங்கள் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆனால் கேட்டது பார்த்ததை உயிரைப் போலவே ஜீவ அணுவாக மாற்றி அதன் மலம் நம் உடலாகும் போது சிவமாயிற்று. ஆகவே நம் உடலுக்குள் எத்தனை வகை குணங்கள் நாம் நகர்ந்தோமோ அத்தனை வகை குணங்கள் கொண்ட அணுக்கள் நம் உடலிலே உருவாகின்றது. அவ்வாறு உருவான அணுக்களின் மலமே நம் உடல் சிவமாகின்றது. இந்த உயிரான ஈசன் வெளியே சென்றுவிட்டால் இந்த உடலான சிவம் சபமாகின்றது. ஆகவே அது சிறிது நாளும் நாம் சேர்த்து அடுத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் நாத்தமாகின்றது. நாம் எவ்வளவுதான் பெரியமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், எவ்வளவு செல்வத்தை தேடி நம்ம சந்தோஷமா வைத்தாலும் கூட இந்த உயிரான ஈசன் வெளியே சென்ற பின் இந்த உடலான சவம் சிவம் சவமாகின்றது. இந்த சவமான பின் நீசமாகின்றது. இந்த நீசமாகும் உடலுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றமே தவிர உயிரான ஈசனை நாம் மதிப்பதில்லை. உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்டது நமது உடல். ஏனென்றால் நான் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் எத்தனையோ வகை உடல்களை உருவாக்கி ஒவ்வொரு உடலையும் இந்த உயிரால் உருவாக்கப்பட்டாலும் அந்த உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் தன்னை காட்டும் வலுவான உடல்களிலிருந்து தான் தப்ப வேண்டும், பெரிதொன்றுக்கு இரையாகாமல் தப்ப வேண்டும் என்ற அந்த உடலில் நுகர்ந்த உணர்வுகள் தான் இதே உயிரான ஈசன் இந்த உடல்களை அந்த உணர்வுகள் சேர்த்து சேர்த்து எத்தனையோ கோடி உடல்களை மாற்றி இதே உடல் மனித உடலாக உருவாக்கியுள்ளது நமது உயிர். நமது வாழ்க்கையில் நாம் சொந்தமும் பந்தமும் கொண்டாடுவதெல்லாம் இந்த உடலில் சம்பந்தப்பட்டதுதான். ஏனென்றால் இந்த உயிர் பல கோடி உடல்களை கடந்து இன்று மனிதனாக வைத்த பின் நாம் மனிதனானத்தின் காத்திகேயா எல்லாவற்றையும் அறிந்துணர்ந்து செயல்படும் இந்த உடல் பெற்ற நாம் இந்த உயிரான ஈசனை நாம் எப்படி மதித்தல் வேண்டும்? நாம் கோபப்பட்டவரை பார்த்தால் இந்த உணர்வு நுகரப்படும் போது நம் உயிரிலே பட்டு அந்த உணர்வுகள் நம் உடல் முழுதும் பரவப்படும் போது நாமும் கோபக்காரனாக மாறுகின்றோம். ஆனால் நாம் தப்பு செய்யவில்லை. அவன் கோபப்பட்டான் என்றால் நாமும் பார்க்கப்படும் போது இப்படி கோபப்படுகிறானே என்று நினைக்கின்றோம். ஏன்பா கோபப்படுறீங்கனோ உடனே பதில் அவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டான் அதே உணர்வு அணுக்கள் நம் உடலை சேர்த்து நாமும் தவறு செய்வனாகவே மாறுகின்றன. நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் தவறு செய்வதை பார்த்து இப்படி தவறு செய்து கொண்டே இருக்கிறான் என்று அவனை குறை கூறி கொண்டு வந்தான். அதே உணர்வு நம் உடல்ல விளைந்து அவன் செய்த செயலையே நாம் செயல்படுத்தும்படி வருகின்றது. இப்படி அவன் தவறு செய்யும் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அதே அணுவாக உருவாகி அதற்கு எறை எந்த தவறு செய்தும் உணர்ச்சி என்னானோ அதே உணரும் இயக்கம்தான் அந்த உடலுக்கு இறையாகின்றது. இப்போ ஒரு மரத்தில் இருந்து வரக்கூடிய சத்தை சூரியன் கவர்ந்து கொண்டு அதை அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊன்றினால் நிலத்தின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு நமக்கு கண்ணுக்கே தெரியவில்லை அந்த மனம் இந்த செடியில் என்ன மனம் இருக்கின்றதோ, என்ன மரத்தில் எந்த மனம் இருக்கின்றதோ, அதன் உணர்வை கவர்ந்து அது வளர்கின்றது. தீபாலதான்
நமது வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறும் கோபமும் வேதனையும் சங்கடமும் சலிப்பும் நிலைகளில்
நாம் பார்ப்பவை என்றால் அதன் உணர்வுகள் நமக்குள்ளும் பரவுகின்றன. பின் அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் நாம் கண்கொண்டு பார்த்த பின் நம் கருவழி நம் எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் பரிவாக்கிவிட்டால் ஊழ் வென என்ற வித்தாக மாறிவிடுகின்ற அந்த வித்தே எப்படி செடியில் விளைந்த வித்து நிலத்தில் ஊன்றிய பின் இந்த காற்றில் இருப்பதை கவர்ந்து கொள்ளுகின்றதோ, இதை போன்றுதான் நம் உடலில் ஊழ்வனை என்ற வித்தாக இந்த உடலான நிலத்தில் பதிவான பின் எந்த மனிதன் உடலிருந்து வேதனை கோபம் குரோதம் என்ற நிலைகள் எல்லாம் அல்லது சந்தோஷம் என்ற நிலைகள் நமக்குள் பரிவாக்கி இருப்பினும் அந்த வித்துகள் எல்லாமே பூமியில் பட்ட வித்துகள் முளைப்பது போன்றும் நமக்குள் ஊழ்வினை என்ற வித்துகள் பதிவாகி அது விளையத் தொடங்கிவிடுகின்றது. நம் உடலுக்குள்ளிருந்து அதே உணர்வின் சத்தை நமக்குள் உணர்ச்சி ஊற்றி அது கவர்ந்து நம் உடலில் அது விளைகின்றது. அது விளைந்து கொண்ட பின் நாம் எந்தெந்த வகை குணங்களை எண்ணி அந்த உணர்வின் சத்து ஊழ்வினை என்ற வித்தாக எடுத்தோமோ அதன் உணர்வுகளை அது கவர்ந்து நம் உடலுக்குள் நாம் செல்வதற்கு முன் அவர்கள் எப்படி தப்பு செய்தார்களோ அந்த உணர்ச்சி எல்லாம் நமக்குள்ளும் தோன்றும். நாம் இப்போ சும்மா இருப்போம், யாரோ சங்கடப்பட்டிருப்பாங்க, அதை நம்ம பரிவானோம்னா நாம் சும்மா அமைதியாக இருக்கப்படும் போது அந்த வேதனை என்ற உணர்வு அதிகமான நம்ம இனம் புரியாத நமக்கு வேதனை வரும், இனம் புரியாம கோபம் வரும். ஏன்னா அதெல்லாம் வலுமை பெற்றது, நம்ம அந்த நல்ல குணங்களை சிந்தித்து செயல்படும் தன்மை இழந்து விடுகின்ற. இப்படி நம் உடல்ல அந்த அணுக்களின் மலங்கள் நாம் எத்தனையோ தீமைகளை நீக்கி இன்று மனிதனான பின் தீமை நீக்கும் உணர்வுகள் நமக்குள் அந்த அணுக்களாக விளைந்து அந்த அணுக்களின் மலமே நம் உடலாக்கப்படும் போதும் நம் உடல் உள்ள அணுக்கள் அதை மலமாக்கும் போது உடல்ல ஆரோக்கியமான நிலை ஒரு சந்தோஷமான நிலை வருகின்றது. இப்போ இளம் பருவத்தில் குழந்தையாக இருக்கும்போது ஒருத்தர் திட்டிவிட்டால் அதை நினைக்கிறதில்லை, அதில் வேதனைப்பட்டால் அப்படியே மறந்துடும். நம்ம கொஞ்சம் பெரியவனான ஒரு பாடு யாராவது வேதனைப்பட்டா கோபப்பட்டா வெறுப்படைந்த உடனே அதை நினைவுக்கு வருகின்றது. ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் குழந்தைகளுக்கு இந்த நினைவு வராதனால் அந்த தீமையின் உணர்வு வளர்வதில்லை. ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் தாய் கருவில் இருக்கப்படும் போது இதே போல வேதனை வெறுப்பு சங்கடம் சலிப்பு கோபம் குரோதம் என்ற நிலைகளில் எத்தகைய உணர்வை இந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு தாய் நுகர்ந்த உணர்வு இரத்தத்துடன் கலந்து அந்த குழந்தைக்கு அந்த உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்த பின் தாய் கருவிலே வளர்ந்த உணர்வு தான் இருக்கின்றது. இப்ப தாய் கருவிலே இருக்கப்படும் போது பிறர் மேல் பாசமும் பரிவும் பண்பும் கொண்டு அவர் நோய்வாய்ப்பட்டதை கேட்டு உணர்ந்து நுகர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் நுகர்ந்த உணர்வு அவர் இரத்தமாக மாறி கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு அந்த இரத்தம்தான் அதுக்காக. அப்ப அந்த வேதனை என்ற உணர்வு அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு வளரப்பட போகும்போது பிறந்த பின் பார்த்தா அது வளர்ச்சி வரப்போகும்போது அந்த நோய் தலைவலி அந்த தலைவலி ஏதோ கைகால் ஊனமானது என்றெல்லாம் வரும். ஆகவே ஒருவர் ஊனமாகிய உணர்வுகளை பரிதாபமாக கேட்டு உணர்ந்தால் அந்த கருவில் உள்ள சிசுக்கு 1-90 நாளுக்குள் அது நுகர்ந்தறிந்தோம்னா கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த குறை உணர்வே வருகின்றது. பெரும்பகுதி குடும்பங்களில் பெரும் சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கப்படும் போது இப்போதான் விஞ்ஞான அறிவுப்படி ஸ்கேன் வச்சு பார்த்தோம்னா அந்த குழந்தை கருவிலே அந்த ஊனத்தை பார்க்கலாம். உதாரணமா அவங்க சித்தப்பா தானே, சித்தப்பா பொண்ணு இப்படிதான் இருந்தது என்று நல்ல சந்தோஷமா இருந்தது. கட்டி கொடுத்த இடத்துல நல்ல கர்ப்பமா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பல வேதனையான நிலை வீட்லையும் வேதனை, அவங்க வீட்லையும் வேதனை. அது கருவான நிலையிலிருந்து அது மாதிரி உருவான உருப்பாடு. ஏற்கனவே சொல்லி இந்த கோவப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி இருந்தாலும் அந்த கர்ப்பமாக இருக்க போகும்போது அந்த வேதனை நினைச்சு அப்புறம் இங்கே ஸ்கேன் வச்சு பார்க்க போனா இது பார்த்துவாங்க அப்படின்னு. இவங்க வீட்டில் அடிக்கடி சண்டை இருக்கிறதாலும் கோபம், வெறுப்பு, வேதனை இதுகள்லாம் எடுத்துருந்தோடனே அந்த குழந்தைக்கு கை கால் சரியாக உருவாகவில்லை. உடனே அதை அபாஷன் பண்ணி எடுத்தாங்க, அதை பறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரி இந்த இயற்கையின் உண்மை நிலைகள் நாம் நுகரப்பட போகும்போது இரத்தத்துடன் கலந்து அது அணுக்கள் தான் உருவாகின்றன. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட பின் நம் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும். நாம் வீடு அழகா கட்டுறோம், அதில் தூசி விழுந்துட்டா தொடச்சிடுறோம். ஒரு பாத்திரத்தை அழகா வைத்திருக்கிறோம், பொருளை பாத்திரம் வச்சிருக்கிறோம், அதில் தூசி வந்தால் தொடச்சிடுறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பிறப்படும் துயரங்களையோ வேதனைகளையும் நாம் பார்க்கப்படும் போது அந்த வேதனைன்ற விஷயங்கள் நம்ம உடலுக்குள் போய்விட்டால் நல்ல குணங்களையும் விழுங்கி விடுகின்றது. அதனால்தான் ராமாயணத்தில் இதை தெளிவாக கூறப்பட்டது. அதாவது வேதனைப்படுவோரே, கோபப்படுவரே, கஷ்டப்படுவரே நாம் பரிதாவுடனோ ஈகையுடனோ நாம் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர் உணர்வுகளை நுகர்ந்தால் அதற்கு பேர் வாலி என்ற காரணத்தை தெரிவிக்கின்றார். அதெல்லாம் வலிமை மிக்க சக்தி. வாலியர் ராமன் என்ன செய்கின்றான், மறைந்திருந்து தாக்குகின்றான். அப்படின்னா அவனுடைய பொருள் என்ன, வேதனைப்படுவார் என்றால் அந்த உணர்வை நமக்குள் உறாத வழி, அதாவது குகைக்குள் இருக்கும் வாலியை குகை விட்டு வெளியே வராத வழி, குகை மேல் இருக்கும் பாறை போட்டு மூடி விடுகின்றான். அப்ப வாலி வெளியில் வர முடியவில்லை என்ற நிலையை இங்க காட்டுகின்றன. இப்போ அதை ராமன் அந்த வாலி என்ற உணர்வை பார்க்காதபடி அவன் குகமேல் இருக்கும் பாறையை தட்டி மூடிய பின் வாலி உள்ளுக்கு அடங்கி விடுகின்றான். இதே போல நமக்குள் வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதம் போன்ற உணர்வுகள் நமக்குள் அதிகமாக சேர்த்தின் அது வாலியாகின்றது. நம் உடலுக்குள் சென்றால் இரணியன் ஆகின்றது, நல்ல குணங்களை கொன்று சாப்பிடுகின்றது. அப்போது நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும், நாம் வேதனைப்படுவோரை நாம் பார்க்கும்போது வேதனையின் உணர்வு நமக்குள் இருந்தார், இந்த குகைக்குள் வாலியை போட்டு மூடிவிட்டால் ஆகாரம் கிடைப்பதில்லைண்டா இறப்பார். வேதனை என்ற உணர்வு நான் நுகர்ந்தால் வாலியாகி நம் உடலுக்குள் சென்றால் நல்ல குணங்களை கொள்ளுகின்றது. தான் இரணி நன்றி, தான் நம் உயிரை தசரத சக்கரவர்த்தி என்றும், நாம் எந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அதை சீதா என்றும், அந்த உணர்வுக்கு தக்கவாறு ராமன் என்றும், சீதாராமா சந்தோஷமான நிலைகள், மகிழ்ச்சியான நிலைகள், மகிழ்ந்து வாழும் நிலைகள் எல்லாம் சீதாராமா. அதாவது வேதனைப்படும் நிலைகள், கோபப்படும் நிலைகள், கொதித்தெழும் நிலைகள் இவையெல்லாம் நோயோடு இருப்பவர் நிலையில் அது வாலி. அதன் உணர்வுக்கு தக்க நமக்குள் வரப்போகும்போது கொடூர கோபங்கள் வருகின்றது. நம் உடலுக்குள் சென்றால் நல்ல குணங்களை கொண்டு விடுகின்றது. அதனால்தான் இங்கே நாம் நல்ல குணங்கள் கொண்டு உடலானாலும் வேதனை என்ற உணர்வுகள் நம் உடலுக்குள் அதிகமாயிட்ட இரணியன் அந்த தீமையின் உணர்வுகள் நல்ல குணங்களை கொன்று புசித்துக் கொண்டே உள்ளது. இவன் செய்யும் தவறான உணர்வுக்கு உடல் உள்ள நல்ல குணங்கள் வரவில்லை என்றால் இந்த ராவன் என்ன செய்யணும், சீதாவை நீ சரியான நிலையில் வரவில்லைன்னா உன்னை கொன்று சாப்பிடுவேன் அப்படிங்கிற அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய வேதனையான உணர்வுகள் என்ன செய்யும், நல்ல குணங்களை கொண்டு சாப்பிடும் என்ற நிலையை இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. அப்ப இதை போல நான் வந்த நிலையதான் இங்கே வாலி என்றும் ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்றும் சீதாராமன். அப்போ இதையெல்லாம் தீமையெல்லாம் நீக்கி ஒரு எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை நாம் எண்ணி இதை நம்ம உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களையும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் வைத்துவிட்டால் இங்கே கோபப்படுவனை எண்ணுவதில்லை. ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை நாம் எண்ணும்போது நமக்குள் உருவாகின்றது. இப்ப நம் உடலுக்குள் தீமை செய்யும் அணுக்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஆகாரம் இல்லை என்றால் இருட்டுக்குள் அது மழிந்து விடுகின்றது. அதுக்கு ஆகாரம் இல்லை நம் உடல் அது மடிகின்றது. ஆகையினால்தான் இங்கே நம் உடல் ஒரு குகை. நாம் சுவாசித்து உயிர் வழி செல்லும் போது குகையின் வாயிலை மூடிவிட்டால் நம் உடலுக்குள் அந்த தீமை என்ற நிலையில் புகார். நமது வாழ்க்கையில் எத்தனையோ பேரு எத்தனை விதமான நிலைகளை செயல்படுகின்றன. இருந்தாலும் வேதனைப்படும் உணர்வுகள் உடனே நுகர்ந்தால் நம்ம ஊழ்வனை என்ற வித்தாக உருவாக்கிவிட்டால் பின் அந்த வித்து வளர்வதற்கு தன் உணர்ச்சி உயிருக்கிட்டு கண் வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து உயிர் வழி மோறி உணர்வுகள் நம் உடலுக்குள் பரவுகின்றது. அதே போல் அந்த எண்ணங்கள் வந்தால் உடனே நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்துணர் பரிவாக்கியிருந்தான் அதை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் கண்ணின் நினைவு இங்கே இழைக்கப் போவது தீமை உள்ளுக்கே போவதும் இல்லை. தீமையான உணர்வுகளுக்கு அணவு சாப்பாடும் கிடைக்கிறது. அப்ப அதனுடைய வலுவை இழக்க செய்து அருளை நமக்குள் பெருக்க செய்யும் நிலை இந்த ஆறாவது அறிவுக்கு உண்டு. அதை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. இதைத்தான் ராமேஸ்வரத்தில் இதை நாம் பெறச் செய்வதற்கும் அந்த துருவ நட்சத்திரத்தினரை பெறுவதற்கும் அந்த சல புராணத்தை வழித்து வைத்து நாம் ராமேஸ்வரம் சென்றோம் என்றால் அந்த கடல் கரை பகுதிக்காலையில இந்த 4 மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரம் வெளிப்படுவதை பார்க்கலாம். அப்போது அந்த ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று கண் கொண்டு நேராக பார்த்து நம் உடலிலே அந்த ஊழ்வினை என்ற வித்தாக பதிவு செய்யும் நிலையை கொடுக்கின்றனர். அங்கே சிவ தத்துவத்தில் விநாயகர் புராணத்தில் வடமேற்கில் விநாயகர் வைத்து பார்க்கும்படி செய்து வடகிழக்கில் நாம் பார்க்கும்போது ஒரு நீர்நிலை இருக்கும் பக்கம் அதிகமாக அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கும் நிலைக்கு அந்த விநாயகர் வைத்திருப்பார்கள். இதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த 4 மணிக்கெல்லாம் உடல்ல குளிச்சிட்டு வெளியில வந்து அந்த விநாயகருக்கு நின்று வடகிழக்கில் நாம் பார்க்க நேர்கின்ற அப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும், ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தன் உடலுக்குள் செலுத்துதல் வேண்டும். இதை செலுத்துவதற்கு தான் இங்கே ஊருக்குள் விநாயகரும் ராமயான காவியப்படி சலப்புராணம் ராமேஸ்வரம் என்றும் நாம் எண்ணத்தால் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரே பட்டு அந்த உடல் இயக்க வேண்டும். நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் தான் ராமேஸ்வரம். நாம் எந்தெந்த தீமைகளை நீக்கி நாம் உணர்வின் தன்மை எடுத்து சீதாராமன் ஆக நம்ம உடல்ல எண்ணியதே நம் உயிர் ஈசனாக இருந்து இந்த உடலான படத்தை உருவாக்கிறது ராமேஸ்வரம் என்று இந்த உடலுக்குள் பெயரை வைக்கின்றனர் ராமேஸ்வரம் என்று. நாம் நினைச்சிறோம், ஆனா சாதாரண மக்களும் இதை தெரிந்து கொள்வதற்காக சல புராணத்தை வடித்து வைத்து எல்லா தீமைகளும் நீக்கி உணர்வின் தன்மையை துருவ நட்சத்திரமாகும் போது அம்ம தீமையை நீக்கி உணர்வு எடுத்து ராமேஸ்வரம் அந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றது. அது ஒரு எல்லையாக இருக்கு. இங்கே நாம் உடலாக இருக்கின்றோம், அது ஒளியின் உடலாக இருக்கின்றது. இப்போது 27 நட்சத்திரத்தின் 27 விதமான உணர்வுகளை பிற மண்டலங்களிலிருந்து எடுக்கும் நமது பிரபஞ்சம். அந்த 27 விதமான உணர்வுகளை சூரியன் கவரப்பட போகும்போது அதையெல்லாம் தனக்குள் சமப்படுத்தி ஒரு ஒளியின் உணர்வாக இந்த உலகம் முழுவதுக்கும் பரவச் செய்கின்றது. இதே போல நாம் புழுவிலிருந்து மனிதனாக வருவதெனும் எத்தனையோ கோடி உணர்வுகள் கொண்ட தாவர இனங்களை உணவாக நாம் உட்கொள்கின்றோம். ஒவ்வொரு தாவர உணர்வுகளும் இந்த நட்சத்திரத்தின் இயக்கத்தை முன்னணி கொண்டது. இப்ப நாம குழம்பு வைக்கும்போது இப்ப சாதாரண எடுத்தால் மிளகு, மிளகாய், காரம், இன்னைக்கு அதே சமயத்தில் முள்ளங்கி எடுத்தால் காரம், அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு இருக்கு. இதை போல பலவிதமான செடிகள், கொடிகள், காய்கறிகள் இவை அனைத்தையும் இந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வு கலந்ததுதான். நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இதையெல்லாம் உணவாக உட்கொண்டு சூரியன் எப்படி 27 நட்சத்திரத்தின் உருக்கா சேர்ந்து கூடும் நிலை வந்ததோ அதே போலதான் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்ற நான் மனிதன் முழுமையாக இருக்கின்றோம். அந்த 27 நட்சத்திரங்களின் குறையான உணர்வு பெற்ற அந்த நிலைகள் ஏற்பட்டால் மனிதனுக்கு சிந்தனை இல்லாத நிலையும் குறை பிரசவமும் குறையான உணர்வுகளும் அங்கே வந்துவிடும். சிந்திக்கும் தன்மை இழந்துவிடும். இப்ப அதே சமயத்தில் நான் மனிதனாக பிறந்த பின் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இத்தகைய தீமையின் உணர்வை சேர்த்துக் கொண்டால் அந்த கருவிலே இது விளைந்து விடுகின்றது. ஆக நாம் மனிதன் முழுமையான உணர்வு குறைந்து குறையின் உணர்வு இங்கே வளர்கின்றது. இதை போன்ற இயக்கத்தின் நிலையை நாம் கண்டுகொள்வதற்காக, நம்மை நாம் அறிந்து கொள்வதற்காக சல புராணங்களை இப்படி வகித்து வைத்தோம். இதை அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கப்படும் போதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் அந்த உணர்வின் வலு சேர்த்து நாம் பழகிக்கொண்டால் நம்முடைய மூதாதைகள் அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவருடைய உணர்வுகள் நம் உடலிலே உண்டு. ஏனென்றால் அவர் உடலில் நம்ம மூதாதையுடைய உணர்வு வழிப்படிதான், கொல வழியில் தான் நம்ம வந்துள்ளோம். அவர் உணர்வு நமக்குள் உண்டு, அவர் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் நம் பூமியிலே உண்டு. அதை தொடர்கொண்டு நாம் இந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி இயங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்ற தன் ஞானங்களை கலக்க வேண்டும், என் ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று வலுவை ஏற்றுக்கொண்ட பின் நம்முடைய மூதாதைகள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உணர்வுகள் அது சூட்சம சரீரமாகிவிடுகின்றது. உடலோடு இருக்கும்போது இயக்கத்தை உணர்கின்றோம், இந்த உடலை விட்டு உயிரணு சென்று விட்டால் நாம் பார்க்கும் நிலையை அற்றுவிடுகின்றது. அப்போ அந்த உடல்ல எந்தெந்த உணர்வு கலந்ததோ, ஒரு செடியில் எந்த வகை கலவை ஆனதோ, இன்றைக்கு நாம் புதுசாக கலவை செய்து புது புது செடிகளை உருவாக்குகின்றோம். இதே போல மனிதனின் வாழ்க்கையில் வெறுப்பும் வேதனையும் சலிப்பும் சங்கடமும் ஏற்படுத்திக் கொண்டால் நம் உடலிலே இன்று மனிதனாக இருக்கும் உடலை காட்டிலும் வேதனைப்படுத்தி வாழும் பாம்பினங்களோ வேதனைப்பட்டு வாழும் மிருக இனங்களோ இப்படி உருவாக்கிவிடும். அதிலிருந்து தப்புவதற்காக மனிதனானத்தில் நம் மூதாதை உணர்வுகள் கொல வழியை நமக்குள் இருப்பதனால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நம் உடலில் சேர்க்கப்பட்டு அது வலுவானத்தின் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதைகளான எங்கள் குலதெய்வமான அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து எங்களையெல்லாம் காக்க எத்தனையோ வேதனைப்பட்டு எங்கள் வம்சாவளிகளை வளர்த்த எங்கள் மூதாகிய அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெற்ற அந்த தீய உணர்வெல்லாம் கரைந்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று அந்த ஆன்மாக்களை விம்சலித்தல் வேண்டும். அப்போ அதன் உணர்வு அலைகள் பட்டப்பின் தீமையை நீக்கி அந்த உணர்வு பட்டப்பின் நம் மூதாதைய உடலை சேர்த்து அந்த உணர்வுகளை இந்த விஷயத்தை பிரித்து விடுகின்றது. எப்படி சூரியன் தன் உடலே விளையும் பாதரசத்தால் மோதி மற்ற 27 நட்சத்திரங்கள் விஷத்தன்மை கொண்டால் அது தன் அருகிலே வந்தால் தன் பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரித்துவிட்டு தனக்குள் அந்த உணர்வின் தன்மை பாதரசமாக மாற்றி தன் உலகையே இன்னைக்கு சிஷித்துக் கொண்டுள்ளது. இதை போல நம் மூதாதையுடைய உணர்வுகளை அங்கே செலுத்தப்படும் போது இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அது கலந்த 6வது அறிவு கொண்ட 7வது நிலை பெற்ற சப்தரிஷி மண்டலம் அதனுடன் கலந்துள்ளது. நம் மூதாதையில் அங்கு வின் செலுத்தினால் சூரியன் எப்படி தன் அருகிலே வரும் பாதரசத்தை மோதி விஷத்தை பிரிக்கின்றதோ இதே போல அந்த சப்தரிஷி மண்டலமும் துருவ நட்சத்திரமும் அதன் அருகிலே வரப்படும் போது தன் உணர்வால் இந்த ஆன்மாவிலுள்ள நிலையில் மோதி இது கிடைத்து மீண்டும் பிரபஞ்சத்தில் பரவச் செய்து விடுகின்றது. ஏனென்றால் உயிரென்ற காந்தம் நாம் எண்ணுவதை நுகர்வது போல அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்குள் சென்றால் இந்த உயிரும் ஈர்க்கும் தன்னை வரும்போது அந்த ஒளியின் உணர்வை அது நுகர்ந்து அது ஒளியின் உடலாக மாறுகின்றது. ஆகவே அவர் ஒளியின் உடலாக மாறினார். அவர் குலை வழியில் நாம் இருக்கப்படும் போது நம்மை காத்திடும் எத்தனையோ உணர்வு பெற்றவர்கள் நம் மூதாதைகள். அப்ப அவ்வுணர்வுகள் நமக்குள் இருப்பதனால் இதை எளிதில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெற்று நமக்குள் வரும் எத்தகைய தீமை என்றாலும் மாற்றிக்கொள்ளும் தன்மையும் நாம் எண்ணும் போது அந்த உணர்வை எளிதில் நாம் பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம். இன்று உதாரணமாக வைத்துக் கொள்வோம், நம் குழந்தை மேல் பாசமாக இருக்கின்றோம். அவன் சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வை நமக்குள் பதிவாக்கிக் கொள்கின்றோம். ஏனென்றால் அப்படி வேதனை நாம் பதிவாக்கப்படும் போது அடிக்கடி அவனை நம் குழந்தைய வர்றவங்கிட்ட எல்லாம் என்ன பாருங்க அவன் சொன்னபடி நம்ம கேட்கவே மாட்டேங்க. எனக்கு பையன் பிறகு ஏன் கேட்குறீங்க, அவன் சொன்னபடியே கேட்கறது இல்லைங்க. அதற்கான் குறும்புத்தனம் பண்ணாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, தொல்லையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு திருப்பி எண்ணப்படும் போது இந்த குழந்தை இவர்கள் எண்ணி எடுக்கும்போது அந்த குழந்தையின் உணர்வு தாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவன் கெட்டது தான் செய்யும் நிலை வருகின்றதை தவிர அவனுக்குள் திரிந்து வாழும் தன்மை இல்லை. ஆனால் அவனை பற்றி அதிகமாக வேதனைப்பட்டு விட்டால் ரோட்ல நடந்து செல்லும் போது கவனம் குறைந்து சைக்கிள் இதில் போய் மோதிடுவான். அதை மோதி வந்தவொடனே நீ குறும்புத்தனம் பண்ணதுனால்தான் உனக்கு இந்த மாதிரி என்று நாம் அதை சொல்வோம். ஏனென்றால் அவன் குறும்புத்தனத்தை பதிவாக்கி நாம் நினைக்கப்படும் போது அவன் சிந்தனை குறைந்து ஆக்சன் ஆகிறான் தெரியாது. இதே போல நண்பருக்குள் நாம் பழகி வெறுப்பான உணர்வுகளானால் எனக்கு துரோகம் செய்தான் என்றால் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட அந்த வெறுப்பின் உணர்வு அங்கே தாக்கப்பட்டு அவன் உணவு உட்கொள்ளும் போது குறைபாடுகின்றது, இந்த உடலவே இயக்குகின்றது. அப்போ உணவு உட்கொள்ளும் போது குறைபாடுகின்றது, ஒரு பருக்கு தெரியாம நுரையீரல் கூட போயிட்டு அந்த மூச்சு இழுக்கும்போது போயிட்டா க்ளோஸ். அதே வாகனம் ஓட்டும் போது இதே மாதிரி எண்ணினால் விபத்துகள். தொழில் செய்யும் போது இதே மாதிரி செய்யணும், எந்திரத்தில் கைவிடுதல் அல்லது மோதுதல். இதே போல உணர்வு வந்து விடுகின்றது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் தொடர்கொண்டுதான் வாழ்கின்றோம், எவரும் தப்பவில்லை. எதன் உணர்வு இயக்கமோ அதன் வழிதான் இயக்குகின்றது. இதை போலதான் மூதாதையுடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் சூட்சம சரீரம் அடையப்படும் போது ஒளியின் உடலாக பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் ஏங்கி பெற்று நமக்குள் வலுவாக்கி நம் மூதாதையின் உணர்வு நம் உடலுக்குள் இருப்பதனால் இந்த உடலை விட்டு இப்ப எங்கள் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த அந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடற்பற்று உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றால் நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு வலு கொண்டு இந்த ஆன்மாவை வின்சலித்தலாம். அந்த மாதிரி வின்சலித்து நாம் பழகிவிட்டால் இன்று பிதர்களுக்காக வேண்டி நினைவு நாளை கொண்டாடுவோம். இப்ப சாதாரணமாகும் எப்படி அவர்கள் உணவு உட்கொண்டது, அவர் வாழ்ந்த காலத்தில் செய்தது, அவர் இதையெல்லாம் வச்சு அவர் வைத்த துணிகள் புடவைகள் நகைகள் இதெல்லாம் வச்சு அவர் எதை பிரியப்பட்டு சாப்பிட்டாரோ அவர் நினைவு நாளில் இதை வைத்து நாம் அது பூஜிக்கின்றோம். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் வேதனையும் வெறுப்பும் உணர்வுகள் நமக்குள் இருப்பதனால் அவர் நினைவு நாளை கொண்டாடி நாம் கூட்டும் போதும் அந்த ஆன்மா நம் உடலிலே வந்து விடுகின்றது. அல்லது அவர் வேறொரு உடலுக்கு சென்றாலும் அவர் உடலுடன் இருக்கும்போது எந்த நோயின் தன்மையோ அந்த உணர்வு நமக்குள் வந்து அவர் சங்கடப்பட்ட நிலையில் நமக்குள் அந்த சங்கடம் என்ற உணர்வுகளை அங்கே உருவாகின்றது. பிதர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுத்து நாம் இதை என்னும் போப்போமோ இத்தனை தொல்லைகள் வருகின்றது. நமக்கு தெரியாமலே இந்த உணர்வு வளர்த்துக் கொள்கின்றோம். அந்த பிதர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் இந்த முறைப்படி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து பிறவியலாம் நிலை அடைய வேண்டும் என்று அங்கு தள்ளிவிட்டால் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அதை நங்கி பிரித்து உணர்வை ஒளியாக்கி உணர்வின் அறிவை கொடுக்கப்படும் போது அதன் உணர்வாக உணவை எடுத்து அது உணவாக வழியப்படும் போது அவர்களுடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த உணவுக்கு நமக்குள் சாப்பாடு கொடுக்கணும். அவர் வேதனைப்பட்டது, சங்கடப்பட்டது, வெறுப்படைந்தது இதையெல்லாம் நமக்குள் உண்டு.